Honorable Dr. Sellathambi Thillaganathan, you have 10 minutes. Order, please. Honorable Mrs. Sagarika Tauda, from the panel of chairs, will take the chair.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் பாதுகாப்பு படைகளின் பிரதானி என்கின்ற அந்த பதவி நிலையை அகற்றுவதற்கான சட்டமூலத்திலே உரையாற்றுவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், கடந்த காலங்களிலே இவ்வாறான மேலதிகமான பதவிகளை நாங்கள் உருவாக்கி அரசாங்கத்தினுடைய நிதியை வீண் விநியோகம் செய்ததன் காரணமாக இந்த நாடானது பல்வேறு வழிகளிலே பொருளாதாரத்திலே பின்னடைவை தங்கியுள்ளது, தங்கிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. எனவே எமது நாட்டினது பாதுகாப்பை மேம்படுத்த எமது நாட்டினுடைய முப்படைகளின் தளபதியும் ஏனைய எமது பிரதி பாதுகாப்பு அமைச்சரும் நல்ல வகையிலேயே செயற்படுவதனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதவி நிலை இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்பதை இந்த தருணத்திலே குறிப்பிட விருகின்றேன். காரணம், கடந்த காலத்திலே இந்த பதவி நிலைக்காக ₹8 பில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. இவ்வாறான நிதியை நாங்கள் எமது நாட்டினுடைய அபிவிருத்திக்காகவும் எமது நாட்டினுடைய எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கைக்காகவும் செலவழித்தால் எமது நாடு பல்வேறு வழியிலேயே முன்னேறும் என்பதையும் இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எமது நாட்டிலேயே தற்போது பாதுகாப்பின் செயலாளரின் கீழே எமது பாதுகாப்பு அமைச்சானது செயற்படுகின்றது. முப்படைகளும் நல்ல ஒரு நிலையிலே தங்களுடைய கடமைகளை திறமையாகவும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது காலத்திற்கு காலம் இந்த பாதுகாப்பு அமைச்சினுடைய பதவிகள் என்பது வெவ்வேறுபட்டு உண்மையிலேயே மாற்றம் அடைந்து செல்கின்றது. கடந்த காலத்திலே யுத்தங்களை மேற்கொண்ட எமது இராணுவத்தினர் தற்போது இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் போன்ற பல்வேறுபட்ட இடர்கால நிலைகளிலே பல்வேறுபட்ட உதவிகளை இந்த நாட்டு மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றார்கள். உதாரணமாக சொல்லப்போனால், கடந்த டித்வா காலத்திலே இந்த வெள்ளப்பெருக்கு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போது எமது வடமாகாணத்திலே, குறிப்பாக சொல்ல போனால் முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற பிரதேசங்களிலே எங்களால் பாதுகாப்பு அமைச்சின், அதாவது பிரதி பாதுகாப்பு அமைச்சருடன் கேட்கப்பட்ட சகல உதவிகளும் ஒரு சில மனத்தியாலங்களிலேயே வந்தடைந்தது. இதற்கெல்லாம் காரணம் எமது முப்படைகளின் தளபதியினுடைய நேரடி கண்காணிப்பும் எமது பிரதி பாதுகாப்பு அமைச்சரான அருண ஜெயசேகர அவர்களுடைய நேரடி கண்காணிப்பு என்பதை இந்த தருணத்திலே நான் கோரிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் நமது வவுனியா மாவட்டத்திலே வெள்ளத்தினால் மூடுண்ட பல வீடுகளிலே அந்த மக்கள் கூரைகளிலே ஏறி இருந்த போது என்னால் கேட்கப்பட்ட உதவிக்கு ஒரே நேரத்திலே விமானம், அதாவது ஹெலிகாப்டர் மற்றும் கடற்படையினுடைய வள்ளங்கள் மற்றும் இராணுவத்தினுடைய வாகனங்களை கொண்டு அந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, எமது முல்லைத்தீவு மாவட்டத்திலே மக்களை மீட்பதற்காக கடலிலே, அதாவது கடற்கரையில் இருந்த கடற்படையினர் கூட தமது உயிரை மாய்த்த சம்பவங்களும் காணப்படுகின்றன. அது மாத்திரமல்லாமல் தற்போது அந்த கடந்த கால யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களினுடைய வீடுகள், குறிப்பிட்டு சொல்ல போனால் கடந்த காலத்திலே அந்த யுத்தத்தின் போது அங்கே வாழ்ந்த மக்களினுடைய வீடுகள் சிதைந்த நிலையிலே காணப்பட்டது. தற்போது அவர்களுடைய பிள்ளைகளினுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் தற்காலிக வீடுகளிலே வாழ்ந்த அந்த குடும்பங்களுக்கு எமது அரசாங்கம் தித்வாயின் கீழே அந்த தற்காலிக வீடுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ₹50 லட்சம் வீதம் வழங்கி அவர்களுடைய கடந்த காலத்திலே உருவாக்கப்பட்ட மன துன்பங்களையும் அவர்களுடைய, அதாவது பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட நிலையை உயர்த்துவதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட முல்லைத்தீவு மாவட்டத்திலே 2069 குடும்பங்களுக்கு ₹50 லட்சம் வீதம் வழங்கி, அதாவது இந்த நிதியானது பாதுகாப்பு அமைச்சினுடைய இடர் முகாமைத்துவத்தினூடாக, அனர்த்த முகாமைத்துவத்தினூடாக வழங்கி நேரடியாக அவர்கள் கண்காணித்து அந்த மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறு பல்வேறுபட்ட உதவிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, தற்போது பாதுகாப்பு அமைச்சின் கீழே 25 நிறுவனங்கள் காணப்படுகின்றன. கடந்த காலத்திலே அந்த பாதுகாப்பு அமைச்சின் கீழே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளுக்கு எமது வடபகுதியைச் சேர்ந்த இளைஞர்களோ யுவதிகளோ செல்வதில்லை. ஏனென்றால் கடந்த காலத்திலே பாதுகாப்பு அமைச்சு என்னும் போது அவர்களே ஒரு பதட்டமான சூழ்நிலை நெஞ்சத்திலே உருவாகும். ஆனால் தற்போது அங்கே வாழுகின்ற இளைஞர் யுவதிகள் இந்த பாதுகாப்பு அமைச்சினுடைய பல்வேறுபட்ட நிறுவனங்களில் வேலை செய்வதற்கு முன்னின்று வருகின்றார்கள். அதே போல தற்போது எமது முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எமது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கடந்த காலத்திலே அரசு அதிகாரிகள் தான் இந்த காணிகளை விடுவிக்கும் போது வருவார்கள். ஆனால் அவ்வாறு இல்லாமல் கடந்த மாதம் எமது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நேரடியாக விஜயம் செய்து மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவர்களுடைய குறைபாடுகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்வதாகவும் தங்களால் கையகப்பட அதாவது அவர்களுடைய பாவனையில் உள்ள காணிகளை படிப்படியாக விடுவதாகவும் உண்மையிலேயே முல்லைத்தீவு மாவட்டத்திலே நான் நினைக்கின்றேன் கடந்த காலத்திலே யுத்தத்துக்கு முற்பட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு கச்சேரிக்கு அண்மையிலேதான் ஒரு ராணுவ சிறிய ஒரு ராணுவ முகாம் காணப்பட்டது. ஆனால் தற்போதைய இந்த உலகத்தினுடைய போக்கிலே எமது பிரதேசங்களை அதாவது தற்போது போதை வஸ்து பாவனை போன்ற பல்வேறுபட்ட போதை வஸ்து கடத்தல்கள் இந்த நாட்டிலே இடம்பெறுவதனால் இந்த பாதுகாப்பு படைகளுடைய நிலைகள் அதிகரிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்டு சொல்ல போனால் தற்போது எமது இலங்கையிலே கடலின் ஊடாக போதை வஸ்துக்கள் கடத்தப்படுகின்றன. இவ்வாறானவற்றை தடுக்க வேண்டும் என்றாலும் எமது சமுதாய எதிர்கால சந்ததியினரை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாலும் அவ்வாறு பாதுகாப்பு நிலைகளை அதிகரிக்க வேண்டும். இவ்வாறான அத்தியாவசிய தேவைகளுக்காகத்தான் எமது பாதுகாப்பு படையினர் சில இடங்களிலே தமது முகாம்களை இட்டு வருகின்றார்கள். இதற்கு மேலதிகமாக இருக்கின்ற காரணிகளை படிப்படியாக தாங்கள் அந்த இருக்கின்ற நிலைகளிலிருந்து வெளியேறி மக்களுக்கு இயல்பு வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக வழங்கி வருகின்றார்கள். கடந்த மாதம் கேப்பாவிலவு பகுதிக்கு வந்த எமது அமைச்சர் அவர்கள் 6 ஏக்கர் காணியை அந்த மக்களுக்காக விடுவித்து அங்கே வருகின்ற மீள்குடியேறுகின்ற மக்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு வீட்டுத் திட்டத்தையும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். ஆகவே எதிர்வரும் காலத்திலே எமது உலகத்தினுடைய விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ச்சிக்கேற்ற எமது நாட்டிலும் எமது பாதுகாப்பு படைகளினுடைய அதாவது அவர்களுடைய அறிவு மற்ற ஆற்றல்களை அதிகரிப்பதற்காக தற்போது எமது நாட்டினை பல்வேறுபட்ட வளர்ச்சி கல்வி திட்டங்கள் எமது முப்படையினருக்கும் வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் எமது ராணுவத்தினரும் கடற்படை விமானப்படையினரும் உண்மையிலேயே அவர் உலகத்திலேயே சிறந்த ஒரு படைப்பிரிவாக உருவாகுவார்கள். ஆகவே நாங்கள் எமது நாட்டினுடைய பொதுமக்களினுடைய நிதியை பொதுமக்களுக்காகத்தான் செலவழிக்க வேண்டும் என்ற கொள்கைக்கு ஏற்ப எமது ஜனாதிபதியினுடைய கொள்கைக்கு ஏற்ப இவ்வாறான அதாவது பதவி நிலைகளை நாங்கள் இந்த நாட்டிலே இல்லாது செய்து நிதியினுடைய வீண் விரயத்தை எங்களது அரசாங்கம் கட்டாயமாக இது மாத்திரமல்ல தேவை ஏற்படின் பல்வேறுபட்ட இவ்வாறான பதவிகளை இல்லாது செய்து எமது நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் எமது மக்களுடைய எதிர்கால வாழ்க்கையையும் சிறந்த முறையிலேயே எடுத்து செல்வோம் என்பதில் எந்தவித ஒரு சந்தேகம் இல்லை என்ற செய்தியை நான் இப்போது தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தவைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இது மாத்திரமல்ல எமது நாடானது குறிப்பிட்டு சொல்ல போனால் எமது முல்லைத்தீவு மாவட்டம் சகல வழிகளிலேயுமே ஒரு பின்தங்கிய நிலையிலே காணப்பட்டது. குறிப்பிட்டு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்களின் 44.5% மக்கள் வறுமை கோட்டின் கீழேயே வாழ்கின்றார்கள். ஆகவே இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக எமது அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதே போல எதிர்வரும் அதாவது 2027 ஆம் ஆண்டளவிலே எமது முல்லைத்தீவிலே வாழ்கின்ற மிகுதி மக்களுக்கு அதாவது கஷ்டப்பட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டுத் திட்டங்களையும் வழங்குவதற்கு ஆலோசித்திருக்கின்றோம். ஆகவே எமது மக்களினுடைய அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால் இலங்கையிலே அதிக அளவு பாதிக்கப்பட்ட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற ஒரு மாவட்டம் எமது முல்லைத்தீவு மாவட்டம். எமது அரசாங்கமும் எங்களுடைய அமைச்சர்களும் நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்கள் எமது மாவட்டத்துக்கு வந்து களவிஜயம் மேற்கொண்டு எமது மக்களுடைய குறைபாடுகளை கேட்டறிந்து அதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் இந்த வடக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற ஒரு ஏக்கத்தை எமது அரசாங்கத்தினால் நீக்க முடியும். அதே போல தற்போது வாழ்கின்ற பெற்றோர்களுக்கு உண்மையிலே கடந்த காலத்திலே போதை வசத்தினால் பல்வேறுபட்ட ஒரு மனக்கசப்பான விஷயங்கள் துக்கங்கள் காணப்பட்டது. எமது அரசு எமது ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்படுகின்ற இவ்வாறான போதை ஒழிப்பு திட்டங்கள் மூலம் எமது அந்த பெற்றோர்களுடைய முகத்திலே ஒரு நிம்மதி பெருமூச்சு உண்மையிலே காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எமது அரசாங்கம் இவ்வாறான தேவையற்ற வீண் விரயங்களை இல்லாதொழித்து எமது நாட்டினுடைய எதிர்கால சுபீட்சத்துக்காக பாடுபடுவோம் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.